வாழ்வைக்கும் வழியாக வரும் ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, வன்முறை என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்றோம். எனக்கு தெரிந்த தமிழறிவை கொண்டு இந்த வார்த்தையை பதம் பிரித்து பார்த்தேன். அப்படி பதம் பிரித்து பொருள் கண்டபோது இந்த வார்த்தை கொஞ்சம் புதிராக எனக்கு தெரிந்தது. வன்முறை, வன்மை பிளஸ் முறை. வன்மை என்பது மென்மையின் எதிர்மறை, கோபம் கொடூரம் இவைகளை வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை. சரி, ஆனால் இந்த வார்த்தையோடு ஏன் முறை என்ற வார்த்தையை இணைத்துள்ளோம் என்பது எனக்கு புரியாத புதிராக உள்ளது. வன்மையுடன் கொடுமை என்ற வார்த்தையை இணைத்து வன்கொடுமை என்று சொன்னால் நாம் சொல்ல வந்த பொருளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லலாமே. முறை தவறி நடக்கும் இந்த வன் செயல்களை வன்முறை என்று ஏன் அழைக்கிறோம் என்பதே என் கேள்வி, என் புதிர். ஆனால் அன்புள்ளங்களே, சிந்தித்து பாருங்கள். நாம் வாழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வன்முறை என்ற இந்த வார்த்தையின் முழு பொருளும் விளங்குமாறு பல செயல்கள் நடைபெறுகின்றன. வன்மையான செயல்கள் பல முறையோடு திட்டமிட்டு நடத்தப்படுவதால் இதை வன்முறை என்று சொல்வதும் பொருத்தமாக தெரிகின்றது. வன்முறைகளில் ஈடுபடும் குழுக்கள், வன்முறைகளுக்காக ஏவிவிடப்படும் கூலிப்படைகள், கொலைப்படைகள், ஏதோ ஒரு அலுவலகத்தில் அல்லது தொழில் நிறுவனத்தில் பணிபுரிவது போல எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தங்களுக்கு குறித்து விடப்பட்ட பணியை கச்சிதமாக முடிக்கின்றனர். வன்முறையை ஒரு வர்த்தக பொருளைப் போல் பட்டியலிட்டு விற்கின்றனர். உயிரை பறிக்க ஒரு தொகை, ஆள்கடத்தல், உடலை ஊனமாக்குதல் இவைகளுக்கு ஒரு தொகை என்று வன்முறை இப்போது விற்பனை செய்யப்படுகின்றது. உண்மைதானே? வன்முறைகளின் உச்சக்கட்டமாக விளங்கும் தீவிரவாதம் தலைவிரித்தாடும் இந்த நாட்களில் ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலுக்கும் முன்பு மிக துல்லியமான திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன என்று அறியும்போது மனம் வேதனைப்படுகின்றது. தாக்குதலில் ஈடுபடுபவர்கள், அவற்றை திட்டமிடுபவர்கள் எல்லாருமே படித்தவர்கள், பட்டதாரிகள் என்று அறியும்போது மனம் இன்னும் அதிகமாக வேதனைப்படுகின்றது. தாங்கள் செய்யப்போவது கொடுமையான செயல்கள் என்று தெரிந்தும் திட்டமிட்டு வன்முறைகளை நிறைவேற்றும் இவர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது.
உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம்.
அன்பு நெஞ்சங்களே, வன்முறையை பற்றி இன்று நாம் சிந்திப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. முதல் காரணம், இன்று அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படும் இந்த நல்ல நாளில் மகாத்மா காந்தி பிறந்தார். இதே நல்ல நாளில் மற்றொரு கண்ணியமான அரசியல் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரியும் பிறந்துள்ளார். இதே அக்டோபர் 2ஆம் தேதி கர்மவீரர் காமராஜ் இறந்த நாள். இந்த 3 தலைவர்களை நினைத்து பார்க்கும்போது இவர்கள் பிறந்த இந்திய மண்ணில் நானும் பிறந்தேனே என்று பெருமைப்படுகின்றேன். அரசியல் என்ற சொல்லுக்கே ஒரு புனிதமான அர்த்தம் தந்தவர்கள் இவர்கள். ஆனால் இன்று அரசியல் என்றதும் அராஜகம், அடாவடித்தனம், வன்முறை இவைகளே இந்த சொல்லுக்கு இலக்கணமாகி வருவது வேதனையை தருகின்றது. 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தபோது அகிம்சையும் அவரோடு இணைந்து இரட்டைப் பிறவியாக பிறந்ததோ என்று எண்ணி பார்க்க தோன்றுகின்றது, இல்லையா? அன்புள்ளங்களே, காந்தி என்றதும் உலகம் முழுவதும் அகிம்சையும் அதே மூச்சில் பேசப்படுகின்றது. எனவே 2007ஆம் ஆண்டு ஐநா பொது அவை அக்டோபர் 2ஆம் தேதியை அகில உலக வன்முறையற்ற நாள் என்று அறிவித்துள்ளது. இந்த வன்முறையற்ற உலக நாளை ஐநாவின் அதிகாரப்பூர்வ நாளாக உருவாக்க இந்திய தலைவர்கள் அரும்பாடுபட்டனர் என்று அறிகின்றோம். வன்முறையற்ற உலக நாளை உருவாக்கிவிட்டு அதனை இந்திய மண்ணில் நிஜமாக்க முடியாமல் நாம் அனைவரும் தவிக்கின்றோம். வன்முறையை பற்றி இன்று நாம் எண்ணி பார்க்க வன்முறையற்ற உலக நாளான அக்டோபர் 2 முதல் காரணம்.
உலகாளும் தேவன் நெறிவாழும் இதயம் தெய்வம் தரிசனம்.
எனதருமை அன்புள்ளங்களே, வன்முறையை பற்றி இன்று எண்ணி பார்க்க மற்றொரு காரணம் நமக்கு இன்று தரப்பட்டுள்ள ஞாயிறு வாசகங்கள். இறைவாக்கினர் ஏசாயா மற்றும் மத்தேயு நற்செய்தி 2லும் திராட்சை தோட்டம் ஒன்றை மையப்படுத்தி சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை இணைத்து பார்க்கும்போது வன்முறையை பற்றி 2 கோணங்களில் நாம் சிந்திக்க முடியும். ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளருக்கு எதிராக அந்த தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கும் தொழிலாளர்கள் திட்டமிட்டு செய்யும் வன்முறைகளை நற்செய்தியில் இயேசு கூறியுள்ளார். கவனமாக தான் வளர்த்து வந்த ஒரு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்காரர்களிடம் கொடுக்கின்றார் ஒரு முதலாளி. அறுவடை நேரம் வந்ததும் தனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டதற்கு அவருக்கு கிடைக்கும் பதில்கள் அநீதியானவை. திராட்சை தோட்ட தொழிலாளிகள் செய்ததாக நாம் நற்செய்தியில் வாசிக்கும் வரிகள் இவைதான்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21. தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எரிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த நற்செய்தி பகுதியை வாசிக்கும் போது ஏதோ ஒரு தினசரி செய்தித்தாளை வாசிக்கும் உணர்வு எனக்குள் மேலோங்கியது. நாம் செய்திகளில் வாசிக்கும் ஒரு சில நிகழ்வுகளை, அந்த நிகழ்வுகளுக்கு பின்னணியில் வன்முறைகளை திட்டமிடும் பல தலைவர்களை நினைத்து பார்க்க வைத்தது. மக்களின் பிரதிநிதிகளாக பொறுப்பேற்கும் பல அரசியல் தலைவர்கள் தாங்கள் குத்தகைக்காரர்கள்தான் என்பதையும், தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதையும் சிறிதும் எண்ணி பார்க்காமல், ஏதோ அந்த நாடு, அந்த மாநிலம், அங்குள்ள மக்கள் எல்லாமே தனக்குரிய பொருள்கள் என்பது போல அவர்கள் செயல்படும் போக்கு பல நாடுகளில் வளர்ந்து வருவதை இந்த உவமை எனக்கு நினைவுறுத்தியது. பொறுப்புகளை மறந்து செயல்படும் தலைவர்களுக்கு அந்த பொறுப்புகளை பற்றி யாராவது நினைவுறுத்தினால் அவர்கள் பழி தீர்க்கப்படுவார்கள். தன்னை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்ற இருமாப்பில் உருவாகும் வன்முறை இன்றைய வாசகங்கள் தருகின்ற ஒரு கோணம். எனதருமை அன்புள்ளங்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற மற்றொரு சிந்தனை, மற்றொரு கோணம் நம் அனைவரையுமே குற்றவாளிகளாக்குகின்றது. அதாவது, நாம் அனைவருமே இந்த உலகில் குத்தகைக்காரர்கள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இது நம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை மறந்து அல்லது வேண்டுமென்றே மறுத்து நமது சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்து வரும் வன்முறைகளையும் சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. சுவையுள்ள பழங்கள் தரும் திராட்சை தோட்டமாக இந்த உலகை இறைவன் உருவாக்க முயலும் போது அந்த திட்டத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டு வருகிறோம் என்பதை இறைவாக்கினர் ஏசையா இவ்வாறு கூறியுள்ளார்.
இறைவாக்கினர் ஏசையா பிரிவு 5. செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது.
இறைவனின் கைவண்ணமான இந்த உலகை, இயற்கைச் சூழலை நமது பொறுப்பற்ற செயல்களால் சீரழித்து வருகின்றோம். நமது பூமியை தேவைக்கும் அதிகமாக காயப்படுத்தி வருகின்றோம். இந்த காயங்களுக்கு பதில் சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை அவ்வப்போது இயற்கை பேரழிவுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இருந்தாலும் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டதை போல் தெரியவில்லையே. அன்பு நெஞ்சங்களே, பழங்களை எதிர்பார்த்து ஏமாந்து போகும் இறைவனை பற்றி இறைவாக்கினர் ஏசையா கூறும் இந்த வரிகளை வாசிக்கும் போது நமது குடும்பங்களில் வளர்ந்து வரும் நமது குழந்தைகளை பற்றியும் எண்ணி பார்க்க தோன்றுகின்றது. பல திட்டங்கள், கனவுகளோடு பல்வேறு பாடுகள் பட்டு நாம் வளர்க்கும் குழந்தைகள் நம் எதிர்பார்ப்புக்கு மாறாக வேறு வழிகளில் செல்லும்போது ஒவ்வொரு பெற்றோரும் படும் வேதனைகளை இன்று இறைவனின் வேதனைகளாக இறைவாக்கினர் ஏசையா வர்ணித்துள்ளார். நமது குடும்பங்களில் இனிய சுவையுள்ள நல்ல பழங்கள் தரும் கொடிகளாக நமது குழந்தைகள் வளர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். எனதருமை நெஞ்சங்களே, மனிதகுலத்திற்கும் நமது சுற்றுச்சூழலுக்கும் எதிராக நாம் செய்யும் பல வன்முறைகளை பற்றி விரிவாக சிந்தித்ததால் நொந்துபோன உள்ளத்தோடு நம் சிந்தனைகளை நிறைவு செய்வதா என்று நான் தயங்கியிருந்தபோது இன்றைய இரண்டாவது வாசகம் எனக்கு ஆறுதலான உற்சாகமூட்டும் எண்ணங்களை தந்தது. புனித பவுல் அடியார் பிலிப்பியருக்கு எழுதிய வரிகளோடு நம் சிந்தனைகளை இன்று நிறைவு செய்வோம்.
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 4. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.